பிறகு இந்த முத்தி நிலையிலே இந்த ஆணவ மலம் நீங்கிவிட்டால் உயிர் தன்னுடைய தன்னியல்பை பெற்று உண்மை இயல்பை பெற்று சிவத்துக்கு சமமாக நிற்கும், சிவத்தை போல ஐந்தொழில் செய்யும், சிவருமானுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது சமவாத செய்ய அதே போல இன்னொரு கிடையாது. ஈஸ்வர அபிகாரம், அபிகாரம்னா விகாரம் இல்லாதவர் ஈஸ்வரன் இறைவன், எந்த விகாரமும் இல்லாமல் நிற்பவர் ஈஸ்வர அபிகாரம், விகாரம் இல்லாதவர். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான் என்றால் அதனால் அவர் விகாரம் அடைய மாட்டானா? விகாரம் அடைவார். எனவே அது பொருந்தாது. இறைவன் உயிர்களுக்கு அறிவிப்பது இல்லை, அறிவிக்க வேண்டாம், உயிர்கள் தானே அறியக்கூடியவை என்று கூறுகிறவர்கள் ஈஸ்வர அபிகாரவாத செய்ய. இந்த இதில் படிச்சிருக்கீங்கள திருவுரு பயனில் அந்த உயிர் உலகத்தில் முதல் பாட்டுன்னு நீங்கள் சொல்கிறது கூட எனக்கு எண்ணிக்கையெல்லாம் தெரியாது. திருவுரு பயனில் 90வது பாட்டு 91 யாருக்கு தெரியும்? இப்போ அந்த முதல் பாட்டு நீங்கள் தான் சொல்லணும். 91 இல்லை உயிர் உலகத்தில் தூ நிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார் தொகும் அதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். என்ன பொருள்? எளிமையான பாட்டு தான். தூ நிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார் தொகும் அதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். வெயிலில வருந்தி வருகிறவன் நிழலை கண்டவுடனே யாரும் சொல்ல வேண்டாமலே ஓடி போய் அந்த நிழலுக்குள்ளே அடங்கி கொண்டு இளைப்பாறு இன்புறுவதை போல எவன் ஒருவன் பிறவி வெப்பத்தை உணர்கிறானோ அவன் அந்த பக்குவான்மா. நமக்கெல்லாம் என்ன பிறவி வைப்போம் தெரியல, நாமெல்லாம் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்புறம் சுவாமிகள் அவர் வேற கருத்தார். ஆனால் அவருக்கு அவருடைய நிலை எங்கே, நம்முடைய நிலை எங்கே? நாமும் அவரை போல சொல்ல முடியுமா? எனவே பிறவி வெப்பத்தை உணர்ந்த பக்குவ ஆன்மா அப்பொழுதே திருவருளை நாடி அடைந்து அந்த இன்புறும் என்று சொல்லுகிறார் உயிர் விளக்கத்தை. இந்த இடத்துல இந்த மரம் நிழலை பரப்பி நிற்கிறது, அது இருந்தபடிதான் இருக்குது, அதை யாரையும் கூப்பிடுவதில்லை, வழிபோகர்களை வந்து இழைப்பாருங்கள் என்று அது ஒன்று வருந்தி அழைப்பது. இவர்கள்தான் தேடிப்போய் நிழலை அடைய வேண்டும். அதுபோல ஈஸ்வரன் அபிகாரியாக இருக்கிறான், அவன் ஒன்று உயிர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்கள் தான் முயற்சி பண்ணி இறைவனை அடைந்து துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். என்ற விட இறைவன் ஒன்று அசைய மாட்டான் மரநிழல் போல என்பது இவர்களுடைய கொள்கை, அபிகாரவாதம். அந்த மரநிழலை போல இருக்கிறான் இறைவன், இது அவர்களுடைய கொள்கைதான். ஐக்கியவாத தெய்வம், ஐக்கியவாதம் என்றாலே புத்தி நிலையில நீரும் ஒன்றானார் போல உயிரும் சிவமும் ஒன்றாகி விடுகிறது, அங்கே உயிர் என்பதை போய்விட்டது என்று ஐக்கியவாதம் கூறுகிறவர்கள். இப்படி இவர்களெல்லாம் உயிர் சிவத்தை போல தானே அறியக்கூடிய தன்மை உடையது என்பவர் இவர்களெல்லாம் இங்கே மறுக்கப்படுகிறார்கள். ஆக இந்த மறுப்பை எல்லாம் மெய்கண்டார் விழிக்கிறவாட்டி இருக்கிறார். ஆக சுஞானசுவாமிகள் நமக்கு உணர்த்தாவிட்டால் இந்த கருத்தெல்லாம் நமக்கு எங்க விளங்க போகுது?
என்னும்
இருங்க இந்த இவர்கள் கருத்து என்ன, முத்தி நிலையிலே ஆன்மா சத்தாகிய சிவத்தோடு சேருவது இல்லை. முத்தி நிலையில பாடான வாதம் என்றால் என்ன பொருள், பாடானம்னா கல், பாடானம்னா கல், பாஷாணம் கல். முத்தி நிலையில உயிர் அறிவு கெட்டு, அறிவு கெட்டு போகும், அறிவு கெட்டு கல் போற உணர்ச்சி உணர்வற்று கிடக்கும், அதுதான் முத்தி நிலை. ஏனென்றால் துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம், இந்த உணர்வு தானா, இந்த அறிகிற தன்மை இருக்கிற வரைக்கும் துன்பம் தான். எனவே இந்த அறிகிற தன்மை கெட வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கொள்கை பாடானவா. உயிர் அறிவு கெட்டு உணர்வு கெட்டு கல் போல கிடக்கு, அது பாடானவாத செயல். அடுத்து வேதவாத செயல், வேதம்னாலே பேரை காட்டுது. வேதவாதம்னா முத்தி நிலையிலையும் சிவமும் உயிரும் வேறு வேறாகத்தான் இருக்கும், அதான் வேதவாதம். ஒன்று சேர்வது இல்லை, முத்தி நிலையில உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போய்விடும், ரொம்ப கவலை இல்லை. முத்தி நிலையில ஒன்றாக போய்விடும் சிவத்தோடு. முத்தி அடைந்த பிறகு என்ன மறுவரப்பு, அதான் முத்தி. முத்திக்கு பிறப்பு ஏது, அது வரைக்கும் பிறப்பு உண்டு, முத்தி அடைகிற வரைக்கும் உண்டு, முத்தி அடைந்து விட்டால் கிடையாது. எனவே இப்படி நம்முடைய நாட்டில் எத்தனையோ எத்தனையோ கொள்கைகள். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது முத்தியை பற்றி, முத்தி நிலையில ஆன்மா என்ன ஆகும், ஒன்றாக போகுமா வேறாக இருக்குமா, ஒன்றாக இருக்குமா வேறாக இருக்குமா, ஒன்றாகாமல் இரண்டு ஆகாமல், ஒன்றாகாமல் இரண்டாகாமல், ஒன்றும் இரண்டும் இன்றாகாமல் என்று இவர் அருணாந்தீஸ்வரர் சொல்லுவார். எனவே அந்த நிலை ஒன்றுமல்ல இரண்டுமல்ல, ஒரு வகையிலே ஒன்று ஒரு வகையிலே வேறு, ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. எது சிவமாம் தன்மை பெற்று ஒன்றாக போகிறதா வேறாக இருக்கிறதா, வேறாக இருக்கிறதா, அத்துவிதம் என்ன பொருள், அத்துவிதம் என்றால் என்ன, அத்துவிதம் என்பதற்கு என்ன விளக்கம், இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாமல் ஒன்றாக கலந்து நிற்றல். அங்கு இரண்டு என்று சொல்ல முடியாது, ஒன்றாகவும் போகவில்லை, அப்படி அதுதான் அத்துவிதம். இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒன்றாய் கலந்து நிற்கின்ற அந்த கலப்பு, நீரும் உப்பும் கலந்ததை போல, நீரும் நீரும் கலந்ததை போல அல்ல, நீரிலே உப்பு கலந்ததை போல், உப்பு கலந்த நீர், அந்த உப்பு கலந்த நீர் ஒன்றாக இருக்கிறதா வேறாக இருக்கிறதா, உப்பும் நீரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன, வேறாகவும் வேறு என்று சொல்ல முடியாது, ஒன்று என்றும் சொல்ல முடியாது. அது உப்பும் இருக்கிறது நீரும் இருக்கிறது, ஆனால் இதுதான் உப்பு இதுதான் நீர் என்று பிரித்து அறிய முடியாது. அத்துவிதம் என்றால் பிரிப்பின்மை, பிரிப்பின்மை, பிரித்து சொல்ல முடியாது என்று இப்படி இந்த மூன்றாவது அதிகரணத்துல இத்தனை சமயங்களை மறுத்து ஆன்மாவினுடைய இயல்பை நிலைநாட்டுகிறார்.
இரண்டையும் அறிவதாய். எனவே அவர் அறியும் தன்மை இரண்டின் தன்மை போல் அன்றி இருள் ஒளியலா தன்னை போல் வேறாயிரம் தன்மை என்பதும்
இருக்க. இந்த இருள் ஒளியலா கண் தன்மை, இது சிவப்பிராசத்தில் வருகிற ஒரு தொடர். இப்ப இருள் இருக்கு, ஒளி இருக்கிறது, இந்த இரண்டையும் அனுபவிப்பது எது? கண் இருளிலேயே அழுந்தி அனுபவிக்கிறது, இருளிலேயே அழுந்துகிறது, ஒளியிலேயும் அழுந்துகிறது. ஆனால் அது அந்த இருளின் தன்மை கண்ணுக்கு இல்லை. கண் இருளின் தன்மையிலிருந்து வேறுபட்டது, அதே போல ஒளியின் தன்மையிலிருந்து வேறுபட்டது, இரண்டின் தன்மையும் வேறு. எனவே அவர் இரண்டு பொருள்களுடைய தன்மைக்கு வேறான தன்மை தான் கண்ணினுடைய தன்மை. அதுபோல சத்து அசத்து இரண்டையும் அறிகின்ற ஆன்மா சத்தும் அன்று அசத்தும் அன்று, இரண்டுக்கும் வேறானதொரு தன்மை. அந்த தன்மை தான் என்ன வேறு? சதசத்தம் தன்மை. சதசத்தம் தன்மை வேறாயதொரு தன்மை.
தன்னை விளங்குவதாய வியஞ்சகம் உள்படி விளங்குவதோ தன்மை என்பதும்
இதே பார்க்க உபதேசியாய், அதாவது அறிவிக்க அறிவதாய் அதை விளக்குகிற போது இந்த ஆகாயத்தினுடைய குணம் என்னது? ஓசை. ஆகாயத்தினுடைய குணம் ஓசை. அந்த ஓசை என்ற குணம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலும் விளங்கி தோன்றுகிறதா? எந்த இடத்துல அது விளங்கி தோன்றும்? ஆகாயத்தினுடைய குணமாகிய ஓசை எந்த இடத்துல விளங்கும்? காட்சியில். இந்த இடத்துல இந்த வியஞ்சகம் ஒரு வார்த்தை போடுறாரு. வியஞ்சகம் துணைக்கருவி, வியஞ்சகம்னா துணைக்கருவி. இப்ப இந்த முரஸ் அடிக்கிறார்கள், பறை அடிக்கிறார்கள், ஒலி எழு ஒலி எழு, அதெல்லாம் வியஞ்சகங்கள். ஆகாயத்தின் குணம் வெளிப்படுவதற்கு இவை துணை செய்கின்ற கருவி, துணைக்கருவி. கதத்துல ஒதுங்கி அடைந்தால் சத்தம் கேட்கல இல்லையா? இங்கே கை, இந்த கண்ணா, இதெல்லாம் வியஞ்சகங்கள். தும்னா சத்தம் கேட்குது. ஆக எல்லா இடத்துலயும் ஓசை இருக்கு. அந்த வியஞ்சகம் வீட்டுல இந்த கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க, வெஞ்சனம் வாங்க, வெஞ்சனம் வெஞ்சனம் நல்லது, துணை துணை கூட்டு, அதுதான் அந்த வியஞ்சகம். வியஞ்சகம் தான் வெஞ்சனம்னு அவங்க சொல்றாங்க. வடமொழி துணைக்கறி வியஞ்சகம். அதை தமிழிலே, அதுக்கு தமிழ் சொல்ல என்ன தெரியுமா? உனக்கு வியஞ்சகத்துக்கு தமிழ்ல என்ன வந்து? அந்த வியஞ்சனத்தை மறந்துருங்க, அதை அதை மறக்க மாட்டேங்கிறீங்க. அது ஒரு சொல்ல சொல்லுங்க, ரெண்டு அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. துணை கருவி ஒரே சொல்லல, ஒரே சொல்லல இருக்கு தமிழிலே. அதை காட்டு என்பார். காட்டு காட்டுதல், காட்ட காணும், கண்டு காட்டணி வருது இல்ல, அதான் வியஞ்சகம். காட்டு காட்டு என்றால் துணை வியஞ்சகம்.
அது
அது வேற இதை எடுத்து காட்டு சொல்லு, அங்கே எடுத்து காட்டுதல். எனவே ஆகாயத்தினுடைய குணமாகிய ஓசை வியஞ்சலம் இருந்தால்தான் வெளிப்படும். அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு இந்த அறிவிக்கத்தான் அறியும். அதான் வியஞ்சலம் இருந்தால்தான், அதாவது நம்முடைய துணை கருவிகள் இந்த ஐவரி இந்திரியவை விளக்கினால்தான் நம்முடைய அறிவு விளங்கும். தனித்து நின்று இந்த ஆன்மா அறிவு எதையும் அறிய முடியாது, விளங்க
முடியாது. போல சாஸ்வதமாய் அழுகும் தன்மை என்பதும்
இப்ப இந்த மூன்று மூன்று இல்லையா, இரண்டினையும் அறிவதா என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். உபதேசியா என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறார். இரண்டின்பாலும் அழுந்துவதற்கு மூன்றாவது எடுத்துக்காட்டு. இந்த மூன்று முக்கியமான ஓமை சைவ சித்தாந்தத்துல, இந்த மூன்று ஓமைகள் ஆன்மா அறிவிக்க அறிவது, சத்தையும் அசத்தையும் அறிவது, அறிவிக்க அறிவது, அழுந்தி அறிவது, இந்த மூன்றுக்கும் மூன்று எடுத்துக்காட்டு. முதலாவது எடுத்துக்காட்டு என்ன? ஒளி, ஒளி கண் இரண்டை அறிகிற ஒளி இருள், ஒளி இருள் இரண்டை அறிகிற கண், அது முதலாவது ஓமை. இருள் ஒளி என்ற இரண்டையும் அறிகிற கண், அதுபோல சத்து அசத்து இரண்டையும் அறிகிற ஆன்மா. அடுத்து இரண்டாவது, சத்தினாலும் அசத்தினாலும் விளங்குகிற அறிவுக்கு ஓமை ஆகாயத்தின் குணமாகிய ஓசை வியஞ்சகத்தினாலே வெளிப்படுதல், அது இரண்டாவது ஓமை. மூன்றாவது ஓமை இரண்டன்பாலும் ராதா, அதற்கு அந்த படிகம் பழித்து தனக்கு அருகில் உள்ள பொருளினுடைய நிறங்களை கவர்ந்து படிகம், அந்த பழிக்கு அப்படி பிற நிறங்களை எல்லாம் கவர்ந்து அதன் மயமாக ஆகி அதன் வண்ணமாகிறது. பழிங்கு அந்த சார்ந்ததன் வண்ணமாக ஆகிவிடுகிறது. ஒரு செம்மையான மலரை வைத்தால் இதுவும் செந்திரமாகிவிடும். நீல மலரை வைத்தால் அதற்கு ஏற்ற நீல வண்ணத்தை பெறும். அந்த படிகம் போல ஆத்மா. எனவே படி இந்த ஆன்மாவுக்கு எத்தனை ஓமை? ஆகாயம் பழிக்கு, ஆகாயம் பழிக்கு, இன்னொன்று கண். இந்த மூன்று ஓமையும் மறக்காதீர்கள். கண், ஆகாயம், பழி, மூன்று ஆன்மாவுக்கு ஓமை. கண், ஆகாயம், பழிங்கு. கண் ஓமை எதற்கு? இரண்டையும் அறிவதற்கு. இரண்டையும் அறிவு என்பதற்கு கண் ஓமை. ஆமா, அறிவிக்க விளங்குவதற்கு ஆகாயம், அழுந்துவதற்கு படி, படிக அழுந்துவதற்கு. நல்ல அருமையான இது இல்லையா? அந்த மூன்றாவது அதிகாரம் தான் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஆன்மாவினுடைய தன்னியல்பை சொல்லுகிற அதிகாரம் மூன்றாவது அதிகாரம். இனி இதுல மூன்று எடுத்துக்காட்டுகள் வருகின்றன. மூன்று எடுத்துக்காட்டு.